33 நியாயப்பிரமாண புத்தகம். பாபிலோனிய சிறையிருப்பு குறித்த தீர்க்கதரிசிகளின் செய்திகளால் ஆரவாரமற்ற ஆனால் வல்லமையான தாக்கங்கள் உருவாயின். யோசியாவினுடைய ஆட்சியின் 18 வருடத்தில் சீர்திருத்தத்திற்கான வழியை ஆயத்தம் பண்ண அவை அதிகம் உதவின. சம்பவிக்க இருந்ததாகச் சொல்லப்பட்ட நியாய தீர்ப்புகள் சில காலம் தாமதிப்பதற்கு இந்த சீர்திருத்த நடவடிக்கை ஏதுவாயிருந்தது. வேதாகமத்தின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டு வாசிக்கப்பட்டதின் மூலம் முற்றிலும் எதிர்பாராத வகையில் இது நிகழ்ந்தது. ஏனெனில் அந்த வேதாகம பகுதி அநேக வருடங்களாக தொலைந்தோ தவறியோ போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 முன் எசேக்கியா ராஜா முதல் பஸ்கா பண்டிகையை ஆசரித்த போது நியாயப்பிரமாண புத்தகத்தை ஜனங்கள் கேட்க ஆசாரியர்கள் அனுதினமும் வாசித்து போதிக்க வேண்டுமென ஏற்பாடு செய்யப்பட்டது. உபாகம புத்தகத்தில் காணப்படுகிறதும் உடன்படிக்கை புத்தகத்தில் பிரத்தியேகமாக கொடுக்கப்பட்டுள்ளதும் மோசேயால் பதிவு செய்யப்பட்டுள்ளதுமான நியமங்களை கைக்கொண்டதால்தான் எசேக்கியாவின் ஆட்சியில் செழிப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த நியமங்களை ஒதுக்கத் துணிந்தான் மனாசே. அவனுடைய ஆட்சியில் தேவாலயத்திலிருந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின் பிரதியை கவனிக்காமல் விட்டுவிட்டதால்தான் அது தொலைந்து போனது. அதனால் அநேக வருடங்களாக மக்கள் அதன் போதனைகளை பெற முடியாமலிருந்தனர். தேவாலய கட்டிடத்தை பராமரிக்கும் பணி யோசியா ராஜாவின் திட்டப்படி பெருமளவில் நடைபெற்று வந்தபோது வெகு நாட்களாக தொலைந்திருந்த அந்த மூலப்பிரதியை பிரதான ஆசாரியனான இலக்கியா கண்டெடுத்தான். விலையேற்ற பெற்ற தொகுப்பை வேதபாரகரான சாப்பானிடத்தில் கொடுத்தான் பிரதான ஆசாரியன். அவன் அதனை வாசித்து ராஜாவிடம் கொண்டு சென்று அது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தை கூறினான். அந்த முற்கால மூலப்பிரதியில் சொல்லப்பட்டிருந்த எச்சரிப்புகளையும் அறிவுரைகளையும் முதன்முதலாக வாசிக்க கேட்டபோது மிகவும் பரவசமடைந்தான் யோசியா. தேவன் இஸ்ரவேலருக்கு முன்பாக வைத்திருந்த ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இத்தனை தெளிவாக இதற்கு முன் அவர் உணர்ந்திருக்கவில்லை. உபாகமம் 30:19. அவர்கள் சகல தேசத்தாருக்கும் ஆசீர்வாதமாகவும் பூமியில் புகழோடும் விளங்க ஜீவனுக்கேதுவான வழியை தெரிந்து கொள்ளுமாறு எத்தனையோ முறை அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோட்டே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று மோசே மூலம் இஸ்ரவேலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. உபாகமம் 31:6. தம்மில் முழுவதுமாக நம்பிக்கை கொள்கிறவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க தேவன் சித்தங்கொண்டிருப்பது குறித்த வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக அப்புத்தகத்திலிருந்தன. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தது போல வாக்குத்தத்த தேசத்தில் அவர்களை நிலைநிறுத்தவும் பூமியின் தேசங்களுக்கு முதன்மையாக அவர்களை வைக்கவும் வல்லமையாக கிரியை செய்ய அவர் ஆயத்தமாயிருந்தார். கீழ்ப்படிதலின் பலனாக கொடுக்கப்பட்டிருந்த வாக்குறுதிகள் போலவே கீழ்ப்படியாமைக்கு எதிரான நியாயத்தீர்ப்புகள் குறித்த தீர்க்க தரிசனங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருந்தன. தேவனுடைய வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அச்சமயம் தன்னுடைய ராஜ்யத்தில் நிலவி வந்த காரியங்களுக்கு ஏற்றவாறு அதில் சொல்லப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டார். தேவனை விட்டு விலகுவதால் ஏற்படும் நிலை குறித்து சித்தரித்த அத்தீர்க்க தரிசன வார்த்தைகளில் இறுதி அழிவின் நாள் விரைவில் வரவிருந்ததாகவும் அதிலிருந்து எவரும் தப்பிக்கக்கூடாதென்றும் தெளிவாகச் சொல்லப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த வார்த்தைகள் தெளிவாகச் சொல்லப்பட்டிருந்தன. இஸ்ரவேலரை தேவன் வழிநடத்தும் விதம் பற்றியும் வருங்கால நிகழ்ச்சிகள் பற்றியும் அந்த தொகுப்பின் இறுதியில் சுருக்கமாகவும் மிகத் தெளிவாகவும் விவரங்கள் சொல்லப்பட்டிருந்தன. இஸ்ரவேலர் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்க இப்படியாக மோசே சொன்னார். வானங்களே, செவிக்கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே, என் வாய்மொழிகளைக் கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின்மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின்மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். உபாகமம் 32 1 முதல் 4 வரை. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாகச் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்குச் சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய்ப் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்குத் தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். வசனங்கள் 7 முதல் 10 வரை. ஆனால் இஸ்ரவேலோ தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவறுப்பானவைகளினாலே அவரைக் கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய்த் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதைக் கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படியிருக்குமென்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். தெய்வமல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகிட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன். என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுள் உணர்வு இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஒட்டுவதெப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். இது என்னிடத்தில் வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது மமுத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ? பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். வசனங்கள் 15 முதல் 21 வரை, 23, 24, 28 முதல் 31 வரை, 34, 45, 35. தம் மக்கள் மேல் தேவன் கொண்டுள்ள அன்பையும் பாவத்தின்மேல் அவர் கொண்டுள்ள அருவறுப்பையும் இவ்வசனங்களும் இதுபோன்ற மற்ற வசனங்களும் யோசியாவுக்கு வெளிப்படுத்தின. கலகத்திலேயே தரித்திருப்பவர்கள் மேல் சம்பவிக்கும் வேகமான நியாயத்தீர்ப்பு பற்றி ராஜா வாசித்தபோது வருங்காலத்தை எண்ணி நடுங்கினார். யூதாவின் மாறுபாடு மிக அதிகமாயிருந்தது. அந்த தொடர்ச்சியான அவபக்தியால் விளைய இருந்ததுதான் என்ன? அங்கு நிலவி வந்த தேவ விரோதமான போக்கை முந்தைய வருடங்களில் ராஜா கண்டுகொள்ளவில்லை. அவர் தன் ராஜ்யத்தின் 8 வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தேவனுடைய சேவைக்காக தன்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தினார். 4 வருடங்கள் கழித்து தன்னுடைய 20 வயதில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்து அத்தகைய பாவச் சோதனைகளை தன் குடிமக்களிடமிருந்து அகற்றற்ற பெருமுயற்சி எடுத்துக் கொண்டார். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரகத் தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாச்சாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுத்தெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். 2 நாளாகமும் 34:3-5 வரை. யூதாதேசத்தில் வேலையை முழுவீச்சில் முடுக்கிவிட்டதோடு அந்த வாலிப மன்னன் திருப்தியடைந்துவிடவில்லை. முன்பு இஸ்ரவேலின் பத்து கோத்திரத்தாருக்குச் சொந்தமாயிருந்ததும் இப்போது அவர்களில் வெகு சிலரே மீதமாயிருந்ததுமான பலஸ்தீனாவின் பகுதிகளிலும் தன் முயற்சியை மேற்கொண்டார். அப்படியே அவன் மனாசே, எப்பிராயீம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும், நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான் என்கிறது வேதாகமம். பாழாய்ப்போன வீடுகள் நிறைந்த அந்த பகுதியில் நெடுக்கும் குறுக்குமாக அலைந்து இஸ்ரவேல் தேசம் எங்குமுள்ள பலிபீடங்களையும் விக்கிரகத் தோப்புக்களையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கித் தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பிறகுதான் எருசலேமுக்கு திரும்பினார். வசனங்கள் 6-7. இப்படியாக தன் இளம்பிராய முதலே தன் ராஜபதவியை பயன்படுத்தி தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின் நீதிகளை மேன்மைப்படுத்த பெருமுயற்சி எடுத்துக் கொண்டார் யோசியா. அந்த தொகுப்பை சாப்பான் வாசித்தபோது தேசத்தில் எத்தகைய சீர்திருத்த பணி நடைபெற வேண்டுமென்று ராஜா விரும்பியிருந்தாரோ அதற்கான அறிவு பொக்கிஷமும் பலத்த துணையும் அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருந்ததை அவர் கண்டுகொண்டார். அதன் போதனைகளார் அதன் போதனைகளின் வெளிச்சத்தில் நடக்க தீர்மானித்தார். மேலும் அதன் போதனைகளை தன் மக்களிடத்தில் பரிச்சயமாக்கி அவர்களில் பயபக்தி ஏற்படவும் பரலோகப் பிரமாணத்தின் மேல் அன்பு ஏற்படவும் அவர்களை வழிநடத்த தன் திராணிக்குத் தக்க அனைத்தையும் செய்ய தீர்மானித்தார். ஆனால் தேவையான சீர்திருத்தத்தை கொண்டு வருவது முடிந்த காரியமாயிருந்ததா? கிட்டத்தட்ட தேவ பொறுமையின் எல்லைக்கே வந்திருந்தனர் இஸ்ரவேலர். தம் நாமத்திற்கு இகழ்ச்சி உண்டு பண்ணினவர்களை தேவன் சீக்கிரத்தில் தண்டிக்கவிருந்தார். ஏற்கனவே மக்களுக்கு எதிராக தேவகோபம் மூண்டிருந்தது. கலக்கமும் வருத்தமும் நிறைந்தவராய் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆத்தும் வியாகுலத்தோடு தேவனுக்கு முன்பாக பணிந்து மனந்திருந்தாத அத்தேசத்திற்காக மன்னிப்பு வேண்டிக் கொண்டார் யோசியா. அச்சமயத்தில் உல்தாள் எனும் பெண் தீர்க்கதரிசி எருசலேமின் தேவாலயத்திற்கு அருகே வசித்து வந்தாள். வரக்கூடிய தீமையை குறித்த வருத்தத்தால் நிறைந்திருந்த யோசியாவின் மனது அந்த ஊழியக்காரியின் பக்கமாக திரும்பியது. அழிவின் விளிம்பிலிருந்த துன்மார்க்க யூதாவை எவ்விதத்திலாவதுதான் காப்பாற்றக் கூடுமோவென்று அந்த ஊழியக்காரி மூலம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க அவர் தீர்மானித்தார். சூழ்நிலையின் முக்கியத்துவமும் அந்த பெண் தீர்க்கதரிசி மேல் அவர் வைத்திருந்த மரியாதையும்தான். அப்பெண்ணிடம் தன் ராஜ்யத்தின் பிரதானிகளை தூதுவர்களாக அனுப்ப அவரை வழிநடத்தியது. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியேயும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றியெறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்று அவர் கட்டளையிட்டார். 2 ராஜாக்கள் 22:13. எருசலேமின் அழிவு தவிர்க்க முடியாததென்று உள்தாள் மூலமாக யோசியாவிடம் சொன்னார் தேவன். தேவனுக்கு முன்பாக மக்கள் தங்களை தாழ்த்தினாலும் கூட தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக்க கூடாத நிலை ஏற்பட்டிருந்தது. வெகுகால தீய செய்கையால் அவர்களுடைய புலன்கள் உணர்விழந்திருந்தன. இப்பொழுதும் அவர்கள் மேல் நியாயத்தீர்ப்பு சம்பவிக்காதிருந்தால் அதே பாவ மார்க்கத்திற்கு விரைவிலேயே அவர்கள் திரும்பக்கூடும்.
உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபமுண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபங்காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்று எரியும். அது அவிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் என்றாள் தீர்க்கதரிசி. வசனங்கள் 15-17. தேவனுக்கு முன்பாக இராஜா தன் இருதயத்தை தாழ்த்தியது நிமித்தம் பாவ மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற அவர் ஆயத்தமாயிருந்ததை தேவன் ஆமோதிக்க விரும்பினார். எனவே இப்படியாக அவருக்குச் சொல்லப்பட்டது. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமுமாவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபொழுது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ
நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனங்கள் 19-20.
வருங்கால நிகழ்வுகளை தேவனிடத்தில் ராஜா விட்டுவிட வேண்டியிருந்தது. ஏகோவாவின் நித்திய ஆணைகளை மாற்ற அவரால் கூடாது. பரலோகத்தின் நியாயமான நியாயத்தீர்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதிலும் மனந்திருந்தவும் சீர்திருத்தவும் தேவையான தருணத்தை தேவன் எடுத்து போடவில்லை. தேவன் இரக்கத்தோடு தம் நியாயத்தீர்ப்புகளை மிருதுவாக்க சித்தங்கொண்டிருந்ததை அறிந்து தேவையான சீர்திருத்தங்களை ஏற்படுத்த தந்திராணிக்குத்தக்க அனைத்தையும் செய்ய அவர் உறுதி கொண்டார். உடனே மக்கள் ஒன்று திரண்டு கூட ஏற்பாடு செய்தார். அதில் பொது மக்களோடு சேர்ந்து கலந்து கொள்ளுமாறு எருசலேம் மற்றும் யூதாவின் மூப்பர்களும் நியாயாதிபதிகளும் அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்களோடு சேர்ந்து லேவியரும் ஆசாரியரும் தேவாலய பிரகாரத்திலிருந்த ராஜாவினிடத்தில் வந்தனர். திரளாக கூடியிருந்தவர்கள் மத்தியில் கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் ராஜாதாதாமே வாசித்து காண்பித்தார். 2 ராஜாக்கள் 23:2. ராஜா அதிக தாக்கத்திற்குள்ளானவராக நொறுங்குண்ட இருதயத்தின் உருக்கத்தோடு தான் செய்தியை அறிவித்தார். அதனை கேட்டவர்கள் வெகுவாக அசைக்கப்பட்டனர். ராஜாவினிய முகபாவனையில் ஏற்பட்ட உணர்வின் தீவிரமும் அந்தச் செய்தியின் ஆழ்ந்த கருத்தும் சமீபித்திருந்த நியாயத்தீர்ப்பு பற்றிய எச்சரிப்பும் மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தன. அநேகர் ராஜாவோடு சேர்ந்து பாவ மன்னிப்பு வேண்டிக் கொள்ள தீர்மானித்தார்கள்.
உறுதியான மாற்றங்களை ஏற்படுத்துவதில் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைப்பதாக மக்களோடு சேர்ந்து உயரதிகாரிகளும் தேவனுக்கு முன்பாக உன்னையோடு உடன்படிக்கை பண்ண வேண்டுமென கேட்டுக்கொண்டார் யோசியா. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். வசனம் 3.
அதனைத் தொடர்ந்த சீர்திருத்தத்தில் சிலை வழிபாட்டிற்கு அடையாளமாக அங்கு காணப்பட்ட ஒவ்வொரு தடயத்தையும் அழிப்பதில் ராஜா கவனம் செலுத்தினார். கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட சொரூபங்களை பணிந்து கொள்வதில் வெகுகாலமாக சுற்றிலுமிருந்த தேசத்தாரின் பழக்கங்களையே தேசத்தின் குடிகள் பின்பற்றி வந்தனர். எனவே அந்த பாவச் செய்கையின் ஒவ்வொரு தடயத்தையும் அழிப்பது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட தாகத் தூண்டியது. ஆனால் தேசத்தை சுத்திகரிக்கும் தன் முயற்சியில் விடாப்பிடியாயிருந்தார் யோசியா. மேடைகளில் ஆசாரியர் களையெல்லாம் கொன்று போட்டு சிலை வழிபாட்டை ஒழித்து கட்டினார். ஆசாரியனாகிய இலக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதாதேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான். வசனங்கள் 20-24.
சில நூற்றாண்டுகளுக்கு முன் ராஜ்யம் பிரிக்கப்பட்ட நாட்களில் மேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் இஸ்ரவேலின் தொழுதைக்குரியவரான தேவனுக்கெதிராக துணிந்து எருசலேமின் தேவாலய ஆராதனைகளிலிருந்து மக்களின் இருதயங்களைத் திருப்பி அவர்களை புதுவித தொழுகை முறைகளில் ஈடுபடுத்த பெருமுயற்சி எடுத்துக் கொண்டார். தெய்வ நிந்தனையான ஒரு பலிபீடத்தையும் பெத்தேலில் ஏற்படுத்தினார். பின்னான வருடங்களில் அநேகரை சிலை வழிபாட்டிற்குள் இழுக்கவிருந்த அந்த பலிபலிபீடத்தின் பிரதிஷ்டையின் போது தேவ மனிதனன் ஒரு வன் யூதேயாவிலிருந்து திடீரென அங்கு வந்து பரிசுத்தமற்ற அந்த நிகழ்ச்சிகளை கண்டித்து பேசினான். அவன் அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பால், அவன் உன்மேல் தூதூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என் பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினான். 1 ராஜாக்கள் 13:2. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையே அவன் அறிவித்தான் என்பதற்கு ஓர் அடையாளமும் கொடுக்கப்பட்டது. 3 நூற்றாண்டுகள் கடந்தன. தான் மேற்கொண்டிருந்த சீர்திருத்தத்தின் போது அந்த முற்கால பலிபீடமிருந்த பெத்தேலுக்கு யோசியா ராஜா சென்றிருந்தார். அநேக வருடங்களுக்கு முன்பாக எரோபெயாமின் முன்னிலையில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமானது இப்பொழுது அப்படியே நிறைவேறியிருந்தது.
இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் பெத்தேலிலுண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த விக்கிரகத் தோப்பையும் சுட்டெரித்தான்.
யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையிலிருக்கிற கல்லறைகளைக் கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து வரச் செய்து, இப்படி நடக்குமென்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்பிட யாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனு.
நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர்.
உபாகமம் 32:3-4. தைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளைத் தொடவேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். 2 Kings 23:15-18.
யேகோவாவின் ஆலயம் மோரியாமலை மேல் இருந்தது. அதற்கு எதிரே இருந்த ஒலிவமலையின் தென்புறச் சரிவுகளில்தான் சாலமோன் தன் அஞ்ஞான மனைவிகளை சமாதானப்படுத்த ஏற்படுத்தியிருந்த சொரூபங்களும் கோவில்களும் இருந்தன.
பார்க்கவும் 1 Kings 11:6-8.
300 ஆண்டுகளுக்கு மேலாக நாசமலை மேல் நின்றிருந்த பெரிதும் விகாரமுமான சொரூபங்கள் ஞானமிக்க இஸ்ரவேல் ராஜாவின் அவபக்திக்கு அமைதியான சாட்சியாக நின்றிருந்தன. அவற்றையும் அழித்து அப்புறப்படுத்தினான் யோசியா. நியாயப்பிரமாண புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்த ஏற்பாடுகளுக்கு இணங்க மாபெரும் பஸ்கா பண்டிகையை நடத்தவும் தங்கள் பிதாக்களின் தேவன் மேல் யூதாவின் விசுவாசத்தை நிலைநிறுத்தவும் ராஜா அதிக முயன்றான். தேவாலய பணியிலிருந்தவர்கள் அதற்கான ஏற்பாட்டைச் செய்தனர். அந்த மாபெரும் பண்டிகையின் நாளில் காணிக்கைகள் தாராளமாக கொடுக்கப்பட்டன. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவைப் போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. 2 Kings 23:22. யோசியாவின் அத்தகைய வைராக்கியம் தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் முந்தைய தலைமுறையினரின் பாவங்களை அதனால் நிவிர்த்தி செய்ய முடியவில்லை. ராஜாவை பின்பற்றினவர்களிடம் வெளிப்பட்ட பக்தியாலும் கூட அநேகரின் இருதயங்களில் நன்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. ஏனெனில் சிலை வழிபாட்டிலிருந்து விலகி மெய்யான தேவனை வழிபட அவர்கள் பிடிவாதமாக மறுத்தார்கள். பஸ்கா பண்டிகை ஆசரிப்புக்குப் பிறகு 10 ஆண்டுகளுக்கு மேல் யோசியா ஆட்சி செய்தார். தன்னுடைய 39 வயதில் எகிப்திய சேனைகளோடான யுத்தத்தில் அவர் மரித்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். 2 Kings 35:24. யூதாவிலும் எருசலேமிலுள்ள யாவரும் யோசி யாவுக்காகத்துக்கும் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகள் ஆடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 2 Kings 35:25. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப்போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை, அவனுக்கு பின் எழும்பினதுமில்லை. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபமுண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டுத் திரும்பவில்லை. 2 Kings 23:25-26.
எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்படவும் அதன் குடிகள் பாபிலோனுக்குச் சிறையாகக் கொண்டு செல்லப்படுவதற்கும் நேரம் வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. அதிக சாதகமான சூழ்நிலைகளில் அவர்கள் கற்றுக்கொள்ள மறுத்த பாடங்களை அங்குப்போய் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது.